ஓம் நம சிவாய. சைவம்ரா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தாயுமான சுவாமிகள் அருளிய சின்மயானந்த குரு சொற்பொழிவு. வழங்கியிருப்பவர் பூஜ்யஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர். ஓம் நம சிவாய.
பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே பொய்யிலா மெய்யர் அறிவில் இந்த உலகப் பொருள்களை எல்லாம் பற்றி கொள்ளாமல், அதில் ஆழ்ந்து விடாமல், அதில் போய் முங்கி போகாம ஜாகிரதையா உலக விஷயத்தில் இருந்து கொண்டு போத பரிபூரண, போதம் என்றால் ஞானம், பரிபூரணம் என்றால் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள தன்மை, அகண்டித ஆகாரம் என்று சொன்னால் பிளவுபடாத தன்மை. இதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் சொல்லலாம். அதாவது இடத்தாலும் பொருளாலும் காலத்தாலும் வரையறுக்கப்படாதவர் இறைவன். இது ஒரு முக்கியமான விளக்கம், எப்பவுமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதாவது இந்த உடம்புக்கு பார்த்தீர்களானால் இந்த உடம்பு ஒரு காலத்துக்கு உட்பட்டது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த உடம்பு இல்லை, இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த உடம்பு இருக்க போகிறதில்லை. ஆகையினால் இந்த உடல் காலத்துக்கு உட்பட்ட பொருள். அது மாத்திரமல்ல, ஒரு இடத்துக்கு உட்பட்ட பொருள். இந்த இடத்துல இருந்தால் பக்கத்தில் இல்லை. எல்லா இடத்துலையும் இந்த உடம்பு வியாபிச்சிருக்கிறது இல்லை. இடத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, காலத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, பொருளால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தனிப்பொருள். டெஸ்க்கு வேற, உடம்பு வேற, இந்த மைக்கு வேற, இந்த மைக்கு வேற. இதுக்கும் காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் இது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. டைம் வைஸ் லிமிட்டேஷன், ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டேஷன், வஸ்து வைஸ் லிமிட்டேஷன், எல்லா விதத்துலையும் இது லிமிட்டடாக இருக்கு. ஆனால் ஈஸ்வரன் கடவுள் என்பவர் காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் காலமுடு தேச வர்த்தமான மாதிரி கலந்து நின்றன்றிருக்கு. கடந்து நின்றன்னு போட்டுக்கலாம். கலந்து நின்ற நிலைவாழி, கடந்து நின்ற நிலைவாழி, கலந்தும் கடந்தும் இருக்கிறார் இறைவன். அலையில் அலையில் நீர் கலந்தும் அலையை கடந்தும் நீர் இருக்கிறது. நீர் அலை அல்ல, அலை நீராக இருக்கிறது, ஆனால் நீர் அலை அல்ல. அலைக்கு ஆதாரம் நீர், அலை என்ற சொல்லுக்கு ஆதாரம் நீர். ஆன் நீர் என்ற சொல்லுக்கு ஆதாரம் அலைன்னு சொல்ல முடியாது. ஆகவே அலையில் நீரானது கலந்தும் கடந்தும் இருக்கிறது. அது மாதிரி காலம் இடம் பொருள் அனைத்திலும் இறைவன் கலந்தும் கடந்தும் இருக்கிறார். ஆனால் இங்க முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அகண்டித ஆகாரம். கண்டம்னு சொன்னா, கண்டம்னா துண்டு துண்டான்னு அர்த்தம், பிளவுன்னு அர்த்தம். பிளவுபட்டதாக இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் பிளவுபட்டதாக இருக்கிறது மற்ற பொருள்கள். ஆனால் இறைவனோ ஞானஸ்வரூபமாக எங்கும் நீக்கமர நிறைந்தவராய் பிளவுபடாதவராய் இருக்கிறார். இது ஒரு அர்த்தம். இன்னொரு பொருளும் சொல்லப்படும். இறைவனுக்கு சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், ஸ்வகத பேதம் என்பது கிடையாது. மூன்று வகையான வேற்றுமைகள் சொல்லப்படுவது. இதெல்லாம் ரொம்ப ஆழமான வேதாந்த விஷயங்கள். ஒரு தென்னமரமும் மற்றொரு தென்னமரமும் சஜாத்திய பேதம் எனப்படும். தென்னை மரமும் வாழை மரமும் விஜாத்திய பேதம் எனப்படும். தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய மட்டைகள், பாலைகள், இளநீர் இவைகளெல்லாம் ஸ்வகத பேதம் எனப்படும். நாம் எல்லோரும் மனிதர்கள், நாம் எல்லோரும் சஜாத்திய பேதா. சஜாத்தி, இந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வேறானவன், இது சஜாத்திய பேதம். மனிதனும் பசுவும் விஜாத்தியம். மனிதன் வேறு, பசு வேறு, விஜாத்தியம். ஆணும் பெண்ணும் விஜாத்தியம்னு கூட சொல்லலாம். பிறகு ஸ்வகத பேதம்னா நம்முடைய கண்கள், இந்த கண்ணு வேற, இந்த கண்ணு வேற, இந்த காது வேற, இந்த காது வேற, மூக்கு வேற, கைகள் வேற, விரல்கள் வேற, இதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கிற பேதம். இதுக்கு பேரு ஸ்வகத பேதம்னு பேர். ஆக சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம் அகண்டம், அகண்டத்துக்கு லட்சணம். அகண்டம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா பிளவுபடாதது, துண்டு இல்லாதது. இந்த மூணு வேற்றுமையும் கடவுளுக்கு கிடையாது. கடவுளை எதுல சேர்ப்பீங்க? சஜாத்தியத்தில் சேர்ப்பீங்களா, விஜாத்தியத்தில் சேர்ப்பீங்களா? இந்த அதாவது சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் சஜாத்திய பேதம் இருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே சிவன் விஷ்ணுவை பற்றி பேச்சு இல்லை. இங்கே விபூதி வச்சிருக்கிற சிவன், நாமம் போட்டிருக்கிற விஷ்ணு, ரெண்டும் கட்டாமல் போட்டுருக்கிற பிரம்மா, இதெல்லாம் இங்கே வித்தியாசம் கிடையாது. இங்கே வந்து ஈஸ்வரனுங்கிறது இந்த தத்துவம் வந்து ஞானமே சொரூபமான பிரம்மன். ஆகையினால அந்த பிரம்மன் இந்த ரூபத்தில் வேணால் சஜாத்திய பேதம் சொல்லலாம். அப்புறம் வந்து பார்வதி வேற, சிவன் வேற, விஜாத்திய பேதமும் சொல்லலாம். ஆனால் அவருக்கும் கை காலெல்லாம் இருக்கு, சூலம் வேற வச்சிருக்கார். இந்த கையில் அவருக்கு அவருக்கு நாலு கை இருக்கு, இவருக்கு ரெண்டு கை இருக்கு, அவருக்கு ஆறு கை இருக்கு, இவருக்கு பத்து கை இருக்கு, சுகத்த பேதமெல்லாம் சொல்லலாம். ஆனால் இங்கே நம்ம பேசுகிற விஷயமும் ரூபரகிதம், அரூபம், வடிவு வடிவு அருவமான தத்துவம். அதனால் அகண்டித ஆகாரம், ஞான பூர்ண அகண்டஸ்வரூபம், அகண்ட பூர்ண ஞானஸ்வரூபமாக போக்கு வரவு அற்ற பொருளே. போகிறதும் கிடையாது, வர்றதும் கிடையாது. இந்த அவதாரங்கள் இதெல்லாம் வந்து புராண விஷயம், லவ் சாதாரணமாக சொல்லப்படுற விஷயங்கள். அவதாரத்தில் வந்தார், ராமர் வந்தார், அப்புறம் ராமர் போனார், கிருஷ்ணர் வந்தார், கிருஷ்ணர் போனார், புத்தர் வச்சுப்போம், வந்தார் போனார், கல்கி வருவார் போவார். ஆனால் இது இந்த வஸ்து எப்படிப்பட்டது? சுத்த சைதன்யம் பிரம்மன் நீக்கமர நிறைந்திருக்கிறதுனால போக்கு வரவு அற்ற பொருளே. சர்வ பரிச்சேத சூன்யா, எல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை, எந்த விதமான பரிச்சேதமும் கிடையாது. அபரிச்சின்னா அன்லிமிட்டட், அதனால போக்கு வரவு அற்ற பொருளே. அப்புறம் அது மாத்திரமல்ல, தெய்வ மறை முடிவு ஆன பிரணவஸ்வரூபியே, மறை தெய்வ மறை, வேதத்தை புகழ்ந்து பேசுறார். தெய்வ மறை, இறைவனுடைய அருளால் உண்டாகிய வேதங்கள், ரிஷிகளால் கிரகிக்கப்பட்ட வேதங்கள், அந்த வேதங்களில் கம்பீரமாக இருப்பது ஓங்காரம். ஓங்காரமே வேதம் அனைத்தும் வியாபித்திருக்கிறது. சொல்லுலகம் அனைத்திலும் வியாபித்திருப்பது அகார உகார மகாரம் என்கின்ற ஓங்காரம். ஆகவே இந்த ஓங்கார ஸ்வரூபமே அப்படிங்கிறார். அந்த ஓங்காரத்திற்கு விளக்கம், சொல்லுலகத்திற்கு ஆதாரமாக இருப்பது ஓங்காரம், பொருளுலகத்திற்கு ஆதாரமாக இருப்பது பிரம்மம். சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியாததால் ஓங்காரத்தையும் பிரம்மத்தையும் பிரிக்க முடியாது. எனவே ஓங்காரம் பிரம்மத்தை குறிக்கின்ற தலை சிறந்த சொல்லாகிறது. ஆகவே தெய்வ மறை முடிவு ஆன பிரணவஸ்வரூபியே, ஒரு பிரம்மச்சாரி வேதத்தை படிக்கிற பிரம்மச்சாரிக்கு இப்படி ஒரு பிரார்த்தனை சொல்லப்பட்டிருக்கு. அவன் வந்து ஓங்காரத்தை தான் பிரம்மமாக கருதி அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. யஷ்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபா, இந்த ஓங்காரம்தான் விஸ்வரூபம் எடுத்து வேதமாக இருக்கான். யஷ்சந்தசாம், சந்தஸ்னா வேதங்கள், ரிஷபா, ரிஷபான்னா கம்பீரமாக காளை போல, ரிஷபோ விஸ்வரூபா சந்தோபியோத்யமிருதா சம்பபூவ சமேந்திரோ மேதயா ஸ்பிருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம். அற்புதமான பிரார்த்தனை. அந்த ஓங்காரஸ்வரூபமான பிரம்மன் எனக்கு நல்ல புத்தியை கொடுத்து என்னை காப்பாற்றட்டும் என்று பிரம்மச்சாரி பிரார்த்தனை பண்ணுறான். ஆகவே தெய்வ மறை, தெய்வ மறை என்பது வேதங்களை குறிக்கிறது. முடிவு ஆன தெய்வ மறையின் முடிவு என்னதுன்னா, ஓமித்தே ததக்ஷரமிதகம் சர்வம் தஸ்யோபவியாக்யானம் பூதம் பவத் பவிஷ்யதிதி சர்வம் ஓங்கார ஏவ யச்சான்யத் த்ரிகாலாதீதம் ததபி ஓங்கார ஏவ. மாண்டூக்கிய உபனிஷத்தினுடைய முதல் மந்திரம் இப்படி பேசுகிறது. இந்த ஓங்காரந்தான் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் இருப்பது. பூதம் பவத்து பவிஷ்யதிதி சர்வம் ஓங்கார ஏவ, இந்த மூன்று காலத்தையும் கடந்ததாக இருப்பதும் அந்த ஓங்காரமே. எச்ச அந்நிய கால அதீதம் ததபி ஓங்கார ஏவ, அதுவும் ஓங்காரமே. ஓங்காரம் இஸ் ஈக்வல் டு பிரம்மம்னு அர்த்தம். ஓங்காரம்னா ஓங்காரம்னே அர்த்தம் இல்லை. ஓங்காரம் பிரம்மத்தை குறிக்கின்ற தலை சிறந்த சொல். அந்த ஓங்கார ஸ்வரூபமாக இருக்கிறார் இறைவனை பற்றி, ஓங்கார ஸ்வரூபமாக இருக்கிறார்னு கூப்பிடு வர்ணிக்கிறார் தாய்மானவர். பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே
பொய்யிலா மெய்யர் அறிவில் போத பரிபூரண அகண்டித ஆகாரமாய் போக்குவரவற்ற பொருளே, தெய்வமறை முடிவான பிரணவஸ்வரூபியே, சித்தாந்த முக்தி முதலே, சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே, சின்மயானந்த குருவே, உன்னை யான் அணுகவும் தன்னருள் வகுக்க இலையோ. இறைவனை வர்ணித்து புகழ்ந்து பாடி, பகவானே நீ எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா? நீ எல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கிய, என்னத்துக்கு இல்லாமல் அனுகிரகம் பண்ணியிருக்கே, எனக்கே பண்ணக்கூடாது அப்படி கேட்கிறார். உரிமையோடு கேட்கிறார். ஐவகை எனும் பூதமாதியை வகுத்து அதனுள் அச்சரச்சர பேதமான யாவையும் வகுத்து நல்லறிவையும் வகுத்து மறையாதி நூலையும் வகுத்து சைவம் முதல் அளவில் சமயமும் வகுத்து மேல் சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்த நீ, இவ்வளவெல்லாம் பண்ணியிருக்கிற நீ, உன்னை யான் அணுகவும் தன்னருள் வகுக்க இலையோ. இத்தனையெல்லாம் பண்ணியிருக்கே பகவானே, பேசாம அப்படியே சமத்த அப்படியே என்னை இழுத்து கூட்டிட்டு போக வேண்டியதானே, என்னத்துக்கு இப்படி எல்லாம் மாய இப்படி இப்பெல்லாம் அவஸ்தப்படுத்தணும்? ஏன் இந்த உலகத்தை காமிச்சு ஆசைப்படுத்துவானே, அப்புறம் நான் ஆசையில் மயங்கி போவானே, அப்புறம் அது அவஸ்தைன்னு பின்னாடி புரிவானே, அப்புறம் வந்து கடவுளே கடவுளேன்னு கதறுவானே, அப்புறம் ஏன் வருவானே? நீ சீக்கிரம் கூட்டிக்க மாட்டியா பகவானேன்னு அர்த்தம். ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் இப்படி தெரிஞ்சால் தான் அதோட மகிமை. ஒப்பிடுறது எப்படி எல்லாம்? இப்போ இங்கே வந்து அந்தர்யோகத்தில் மூணு நாள் அந்தர்யோகம், நான் நினச்சிட்டுருக்கேன் அந்தர்யோகம் பண்ணுறோம்னு. அந்தர்யோகத்துக்கு எதிர்ப்பதுன்னு தெரியுமில்ல, சொல்லியிருக்கேன். பகிர்யோகம், பகிர்யோகம்னா என்ன தெரியுமா? காஃபி கடை, டீ கடை, பத்திர பாராயணம், எல்லாம் பகிர்யோகம். அப்புறம் வந்து எல்லாரையும் வந்து நீங்கள் வாங்க, எந்த ஊர் நீங்கள்? நீங்கள் வந்து ராஜபாளையமா? நீங்கள் இந்த ஊரா? சரி, உங்களுக்கு என்ன, உங்களுக்கெல்லாம் எத்தனை குழந்தைங்க? எல்லாம் பகிர்யோகம்தான், எல்லாம் பகிர்யோகம்தான். இந்த சாமி நேத்துக்கு சொன்னாரே ஒரு பாட்டு, முதல் பாட்டு, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் ஏதாவது டிஸ்கஷன் பண்ணியிருப்பீங்களோ, ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன். இந்த முதல் பாட்டு சொன்னாங்களே, அங்கை கொடு மலர் தூவி அங்கமது புலகிப்ப அன்பினால் உருகி விழிநீர். இப்போ இந்த அந்தர்யோகத்தில் மூணு நாளில் அட்லீஸ்ட் இந்த பத்து பாட்டாவது மனப்பாடம் பண்ணினோம்னு ஒரு திருப்தியாவது வேண்டாமோ? அது புஸ்தகத்தில் போட்டிருக்காங்க, ரெண்டு மூணு இடத்துல தப்பு பார்த்தேன், அவ்வளோதான். வேற என்ன தெரியும்? அறிவுடுங்கிறதுக்கு அறிவுன்னு போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோமே தவிர, அந்த பாட்டை ஏதாவது ஒன்றாவது மனப்பாடமாக தெரியுமான்னு கேட்டால், ஏதோ நல்லா இருந்தது, மூணு நேரம் நல்லா சாப்பாடு போட்டாங்க, அங்கே வந்து நல்ல கோயிலுக்கெல்லாம் காலம்பரை போனோம், எல்லாம் நாங்கள் நல்லா பார்த்தோம், இருந்து நிதானமாக உள்ளுக்குள்ளேயே இருந்து சாமியெல்லாம் நல்லா பார்த்தோம், எல்லாம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வந்தோம், நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். அது அந்த அது அந்தரயோக அந்தரயோகத்தில் அளவு இருக்குது, எவ்வளவு அந்தரயோகம் பண்ணலாம், அந்தரயோகம் எத்தனை பர்சன்ட், 10% 20% அந்தரயோகம், 30% அந்தரயோகம், இப்படி சொல்லலாமே. அந்தரயோகத்திலே பலம் அதை பொறுத்திருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் நாம் அந்தரயோகம் பண்ணோம், அந்தரயோகத்தில் அந்தரயோகம் எவ்வளோ நேரம் பண்ணோம், அந்தர்யோகத்தில் பகிர்யோகம் எவ்வளவு நேரம் நடந்தது, அந்தர்யோகம் என்ற பெயரில் பகிர்யோகம் எத்தனை நேரம் நடந்தது, அந்தர்யோகம் என்ற பெயரில் அந்தர்யோகம் எத்தனை நேரம் நடந்தது, அவங்க அவங்களுக்கு தான் தெரியும். அதில் பகிர்யோகம் பண்ணிகிட்டே இருக்கும், அந்தர்யோகம்ங்கிறது அதுக்கு தான் அந்தர்யோகம்னு பெயரே வச்சுருக்காங்க. ஆ, இத்தனையெல்லாம் பண்ணியிருக்கார் பகவான். ஐவகை எனும் பூதமாதியை வகுத்து, ஐவகை பஞ்சபூதங்கள், நான் ரொம்ப அதிகமாக விளக்கின்றிருந்தால் எனக்கு முடிக்க முடியாது, கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஐவகை எனும் பூதமாதியை வகுத்து, பூதமாதினா பஞ்சபூதங்கள் முதலானவைகளெல்லாம் படைத்து அதனுள் அச்சரச்சர பேதமான, அச்சரம்னு சொன்னால் அசையாதது, இந்த மாதிரி கட்டடங்கள் மலைகள், அச்சரச்சரம்னு சொன்னால் அசைகின்றவைகள், அச்சரம்னு சொன்னால் கார்னு, சரம்னா கார்னு நினச்சிக்காதீங்க, அதுவும் அச்சரம்தான், அது நம்ம தான் ஓட்டுறோம், ஆகையினால அதுவும் அச்சரம்தான். சரம்னு சொன்னால் உயிர்கள், ஜீவராசிகள், ஸ்தாவர ஜங்கமம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அது இன்னொரு பாஷையில் சொன்னால் அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம், இல்லை சரம் அச்சரம் பேதமான யாவையும் வகுத்து, அசையாத பொருள்கள் அசைகின்ற பொருள்கள் எல்லாவற்றையும் படைத்து, வகுத்துன்னா இங்கே படைத்துன்னு அர்த்தம், படைத்து ஏன்னா படைப்பில் ஒரு ஒழுங்குபாடு இருக்கிறதுனால வகுத்துன்னு சொல்லியிருக்கிறார். படைப்பில் ஒரு தெளிவு இருக்கிறது, ஒழுங்குபாடு இருப்பதால் வகுத்து என்று சொல்லப்பட்டது. நல் அறிவையும் வகுத்து, புத்தியையும் கொடுத்து. அறிவு எப்பொழுதும் நல்லதை தான் பண்ணணும், ஆகையினால் நல் அறிவையும் வகுத்து நல்ல புத்தியை கொடுத்து. மறையாதி நூலையும் வகுத்து, அந்த அறிவு நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக வேதங்களையும் அருளி செய்து. மறையாதி நூலை வேதங்கள் ஆதினதுனால முதலியேன்னு அர்த்தம். முதலியேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஆகமங்கள் மறையாதி நூலையும் வகுத்து, சைவம் முதல் அளவில் சமயமும் வகுத்து. அவர் சைவ மதத்தில் இருக்கிறதுனால சைவத்தை முதல்ல போட்டுக்கொண்டார் தாய்மானவர். சைவம் முதல், சைவம் முதலான அளவில் சமயம், அளவில்லாதன்னு அர்த்தம். எத்தனை ரிலிஜன் இந்த ஜெருசலேமில் சொல்கிறாங்க, 3000 ரிலிஜன் இருக்கான். ஆனால் நம்ம ஊருக்கு நிறைய நியூ ஜெருசலேம் வந்துட்டு இருக்கு, அதனால நிறைய இடத்துல வந்து கொண்டிருக்கு. நியூ ஜெருசலேம் சபா எல்லாம் நிறைய இடத்துல, புதிய எருசேலம் சபை எல்லா இடத்துலையும் வந்து கொண்டு இருக்கு. ஆனால் ஜெருசலேத்தில் எப்படி இருக்குன்னா, அங்கே 3000 ரிலிஜன் இருக்கான் ஒருத்தர் சொன்னார். அங்கேருந்து ஒருத்தர் வந்து பார்த்து சொன்னார். எதற்கு இதை சொல்கிறேன், நான் நிறைய ரிலிஜன், ஏகப்பட்ட ரிலிஜன், எத்தனை விதமான மதங்கள், எத்தனை கொள்கைகள், ஏகப்பட்டது இருக்கு. சைவம் முதல் அளவில் சமயமும் வகுத்து. சமயம்னா உள்ளத்தை பக்குவப்படுத்துகின்ற வழிமுறைகளை கூறுகின்ற பகுதிகள் இதெல்லாம். இப்போ சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகின்றவர்கள் சைவர்கள், விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகின்றவர்கள் வைணவர்கள், கணபதியை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகின்றவர்கள் புரியும் உங்களுக்கு, ஆகினால் காணாபத்தியர்கள், அப்படி ஒரு ஒருத்தருக்கும் அந்த மாதிரி குரூப். சாக்தர்கள், கௌமாரர்கள், முருகனை வழிபடுகின்றவர்கள் கௌமாரர்கள், இப்படி சைவம், காணாபத்தியம், சாக்தம், சௌரம், இப்படிலாம் ஏகப்பட்ட மதங்கள். அளவில்லாத சமயங்கிறார், ஏகப்பட்டது. விவேகானந்தர் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு ரிலிஜன் இருக்குன்ட்டார். இல்லை ஒரு ஒருத்தரும் ஒரு ரிலிஜனை வச்சுட்டு இருக்கான், அவனுடைய தனி ரிலிஜன் அது. ஆகையினால அளவில் சமயமும் வகுத்து, மேல் சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்தனி. சமய அதீதனாக அதுலேயே கட்டுண்டு போகக்கூடாதுன்னு புரிகிறது. கடைசி வரைக்கும் எந்த ஒரு ஒரு இதில் இருக்கோமோ, அந்த உருவ வழிபாட்டில் இருக்கோமோ, அந்த உருவத்தை ஒரு நிலையில் நாம் விட்டு விலகி ஞானத்துக்கு செல்ல வேண்டும். உருவம் ஒரு படியே தவிர அதுவே லட்சியம் அல்ல. உருவம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு படிதான், அது லட்சியம் கிடையாது. நம்முடைய லட்சியம் உன் பேர் உண்மையை உணர்வதே ஆகும். அல்ல மோன சமரசம் கடன் வகுத்தனி. கடைசியில் வந்து சமயங்கிற போது அதில் நிறைய மந்திரங்கள், தந்திரங்கள், யந்திரங்கள், ஏகவிதமான ஏகப்பட்ட பூஜை முறைகள், ஜபங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் சமயம் கடந்தாச்சுன்னா என்னென்னா மோன சமரசம், மௌனத்தில் தான் எல்லாம் சமரசம். பேச்சில் சமரசம் வருமோ? பேச்சில் சமரசம் ஏற்பட்டது வருமான? பேச்சில் சமரசம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. தூக்கத்தில் வேணால் சமரசம் வரும். ஆகையினால சமரசம்ங்கிறது என்ன? சமஹா ரசஹா, சமரசம். ரசம்னு சொன்னால் சுவைன்னு அர்த்தம், சமரசம்னா ஒரே சுவைன்னு அர்த்தம், ஒரே சுவை சமரசம். சமத்துவ புறம்னு போட்டிருக்காங்க, சமத்துவ புறம் மூணு சம்ஸ்கிருதம். ஆகையினால சமத்துக்கு எதிர்ப்பதம் இருக்கு சம்ஸ்கிருதத்தில், விஷமம்னு பேர். சமத்துக்கு எதிர்ப்பதம் தான் விஷமம். அது ஒரு அந்த கிராமர் ரூல்னால அந்த சா வந்து ஷாவா மாறுது. அதில் சமம் என்பதற்கு எதிர்ச்சொல் விஷமம். இப்ப வந்து நகையெல்லாம் வந்து விஷமமா இருக்கு. வளையல், காதில் போட்டிருக்கிற தோடு, கழுத்தில் போட்டிருக்கிற செயின், வளையல், மோதிரம் எல்லாம் வந்து விஷமம். தங்கம் சமம், தங்கம்ங்கிறது சமரசமா இருக்கு. இல்லை மேலே போட்டிருக்கிற அங்கவஸ்திரம், கீழே கட்டின்னு இருக்கிற வேஷ்டி, இதெல்லாம் இந்த வேஷ்டிங்கிறதும் அங்கவஸ்திரங்கிறதும் விஷமம், நூல்ங்கிறது சமம். இப்படியே புரிஞ்சுக்கணும். நிறைய சமுத்திரத்துல வந்து ஜலம் வந்து சமமா இருக்கு, சமரசமா உப்பு இருக்கு. அது மாதிரி இந்த சமரசம்ங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும். சம கீதையில கிருஷ்ணர் திரும்ப திரும்ப சமம்னாலே பரம்பொருள்னே சொல்றார். நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தேஸ்திதா. ஆக பிரம்மம் ஒண்ணுதான் சமம், மற்றதெல்லாம் விஷமம். ஆனா இது என்னன்னா, சமயங்கள் எல்லாம் நிறைய பேசுகிறது, பேச்சுல ஒரு நாளும் சமம் இருக்காது. பேச்சு பேச்சை கடந்த மௌனத்துல தான் சமம் இருக்கிறது. மௌனம்தான் உண்மையான சமரசம். பேசுவதெல்லாம் உண்மையான சமரசம் அல்ல. நான் ஜாகிரதையா புரிஞ்சுங்க, நான் பேசுறது எல்லாமே ரொம்ப பெக்யூலியரா இருக்கும். சிலதெல்லாம் எனக்கே தெரியுது, வேற வழி இல்லை சொல்லித்தான். சாதாரணமாக அதுக்காக அப்பன்னா சாமி சொல்லிட்டார், இனிமேல் இந்த விஷயத்துலையும் நம்ம சமரசமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சுடாங்க. எல்லாம் முயற்சி பண்ணுங்க, சொல்லுங்க, எடுத்து சொல்லி பாருங்க, எல்லாம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் மௌனத்தில் நாம் எல்லாரும் பேசாமல் இருந்தோம், நம்ம எல்லாரும் சமரசத்தில் இருக்கோம். பேசினோம், நம்ம விஷம ரசத்தில் இருக்கோம். விஷம ரசம் பேசின மௌனம்னு பெயரை போட்டுவிட்டு எல்லாரும் பேசினோம்னு குட்டிகிட்டே இருப்பேன். நல்ல மௌனம்னு பேரை போட்டு பேசிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அது விஷம ரசம்தான். ஆக சமரசம், சமரசம்தான் பிரம்மானந்தம், விஷமரசம் அல்பானந்தம். பேசுறதுனால வர்ற இன்பத்தை காட்டிலும் பேசாம இருக்கிறதுலாம் இன்பம் ஜாஸ்தி. சொல்லுங்க, பேசுறது கஷ்டமா பேசாம இருக்கிறது கஷ்டமா? பேசுறதுக்கு தான் முயற்சி பண்ணணும், பேசுறதுக்கு தான் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பேசணும். இந்த ஆள்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னால் மாட்டின்டுவோமா, கவனமாக பேசணுமே அப்படின்னு சொல்லி பேசுகிற போது தான் ரொம்ப கஷ்டம், கடினம் ஜாஸ்தி. பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன செலவு? ஆனால் உலகத்தில் எப்படி இதெல்லாம் தான், இதெல்லாம் தான் மாயையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் நல்ல வழி. பேசாமல் இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப சுலபம், ஆனால் பேசாமல் இருக்கிறதுக்கு ஞானம் இருந்தால் தான் முடியும். ஏன்னா பேச ஆனந்தமாக இருக்கிறதுனால பேசுறது இல்லை. நிறைய பேர் ஆனந்தத்துக்காக பேசுறோம், ஆனந்தமா இருந்துட்டா பேச்சே வராது. அதனால இந்த பேச்சில் வந்து பேசுறது பேச நம்ம தரம் குறைஞ்சு கொண்டே போகிறது. பேச்சு அதிகமாக அதிகமாக தரம் குறைகிறது. பேச்சை கச்சிதமாக வச்சுருந்தா நல்லது இல்லை. அந்த மிந்திலாம் போடுவாங்கள்ல, அன்பாக பேசுக, இனிமையாக பேசுக, உண்மையை பேசுக, நன்மையை பேசுக, பக்கம் பார்த்து பேசுக, அக்கம் பக்கம் பார்த்து பேசுக, ஆளை பார்த்து பேசுக, இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுக, எல்லாம் போட்டு கடைசியில் பேசாதிருந்தும் பழகுக. நான் சின்ன வயசில் ஒரு இதை மளிகை கடையில் பார்த்தேன், எழுதி தகட்டி தொங்க விட்டுருப்பான், கடன் அன்பை கெடுக்கும் அப்படிலாம் போட்டு இந்த மாதிரிலாம் வார்த்தையெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஆக இந்த மோன சமரசம் வகுத்த நீ, சமயம் கடந்த மோன சமரசம், சமயத்தை கடந்த மௌனத்துலதான் சமரசம். சைவ சித்தாந்தமா வேதாந்தமா விசிஷ்டாத்வைத்தமா துவைத்தமா அத்வைத்தமா எத்தனை இது எல்லாம் பிலாசபில இது இருக்கு. ஆனா வந்து இது ஏதாவது ஒரு பிலாசபியாவது நம்மளை மௌனமாக்கி எடுத்துன்னு வச்சுங்க, பேசாம இருப்போம். படிப்பற்று, கேள்வியற்று, அப்புறம் என்னது, சிந்தையற்று, இடு சொல்லும் பொருளும் அற்று சும்மா இருப்பதற்கே எனக்கு அல்லும் பகலும் ஆசை பராபரமே. அதனால இந்த அது புரியணும். இதெல்லாம் அதுக்கெல்லாம் சொல்லும் பொருளும் அற்று சும்மா இருக்கணும்னா சொல்லும் பொருளும் தேவை. முதல்ல கொஞ்ச நாளைக்கு படித்த பிறகு புரியும் அது. அதனால் இதை வந்து அறிவு தான், கல்வி தான் கொடுக்கறது. நல்ல சாஸ்திர ஞானம்தான் நம்மளை மௌனமாக்குகிறது. உபநிஷத்துக்கெல்லாம் சொல்லுகிறது, அந்த ஞானி எப்படி இருப்பான்னு சொல்லி முண்டகோபனிஷத் வர்ணித்து பேசுகிறது. நாதி வாதி பவதே, அவன் அளவுக்கு மீறி பேச மாட்டான். அதிவாதி ந பவதே, அவன் அதிகமாக பேசுவதில்லை. ஆக மேல் சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்தனி. அவன் இப்போ ஒரு கேள்வி கேட்டான், அதுக்கு எல்லாருக்கும் யோசிக்க தோணும், மௌனமாக இருக்கிறது சௌகரிய கஷ்டமா பேசுறது கஷ்டமானு கேட்டா ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பேசுறதுதான் கஷ்டம், மௌனமா இருக்கிறது சுலபம் பாங்க. ஆனா சாதாரண ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பேசுறது சுலபம், மௌனமா இருக்கிறதான் கஷ்டம் பாங்க. ஆளை பொறுத்து வித்தியாசம் இருக்கு. ஞானிகள் பேசுவதுதான் கடினம் என்றும் மௌனமாக இருப்பது சுலபம் என்றும் கூறுவார்கள். ஆக மேல் மேல் சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்த நீ, உன்னை யான் அணுகவும் தன்னருள் வகுக்க இலையோ. அல்ல, இவ்வளவெல்லாம் பண்ணியிருக்கிய பகவானே, மௌனத்துல தான் சமரசம்ங்கிறதை நீ அனுகிரகம் பண்ணியிருக்க, இந்த விஷயத்துல எல்லாம் என் மனசு போகட்டும், வேற விஷயத்துல என் மனசு போக வேண்டாம், அதுதான் என்னுடைய பிரார்த்தனை. அனாவசியமான விஷயங்களில் மனசு போய் ஜென்மாவை வீண் பண்ணிக்காம அவசியமான விஷயங்களில் போய் ஜென்மாவை பலனுள்ளதாக ஆக்கிக்கிறதுக்கு எனக்கு அருள் பண்ண வேண்டும் ஐயனே என்று தாயுமானவர் நமக்காக வேண்டி நாம் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நம்மோடு இணைத்து கொண்டு பகவானை பிரார்த்திக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பாடல்களுக்கு இந்த பாடலுக்கு விளக்கம் நிறைவு பெறுகிறது. பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே, பொய்யிலா மெய்யர் அறிவில் போத பரிபூரண அகண்டிதாகாரமாய், போக்குவரவற்ற பெரிய பொருளே, தெய்வமறை முடிவான பிரணவஸ்வரூபியே, சித்தாந்த முக்தி முதலே, சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே, சின்மயானந்த குருவே, ஐவகை எனும் பூதமாதியை வகுத்து அதனுள் அச்சரச்சர பேதமான யாவையும் வகுத்து, நல்ல அறிவையும் வகுத்து, மறையாதி நூலையும் வகுத்து, சைவம் முதல் அளவில் சைவ முதலாம் அளவில் சமயமும் வகுத்து, மேல் சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்த நீ, இப்படி இழுத்து படிக்கணும், வகுத்த நீ, உன்னை யான் அணுகவும் தன்னருள் வகுக்க இல்லையோ. இது ஒரு பிரார்த்தனை, பகவானே உன்னையே சார்ந்திருக்க வரம் தருவாய், எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எப்பொழுதும் உன்னையே சார்ந்திருக்க எனக்கு வரம் தருவாய் என்று பிரார்த்திக்கப்படுகிறது. நன்றாக இதை மனப்பாடம் செய்யுங்கள். ஒரு ஒரு கிளாஸ்லையும் நீங்களாவே இப்போ நாலு பாட்டு ஆகிப்போச்சு, நீங்கள் வேணால் இந்த திரும்ப திரும்ப கிடைக்கிற நேரமெல்லாம் படித்து பாருங்களேன், பாட்டு மனப்பாடம் ஆகிடும், எனக்கெல்லாம் சொல்லி சொல்லி மனப்பாடம் ஆகிடுறது, உங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை படிச்சுட்டே இருந்தால் மனப்பாடம் ஆகிடும். அப்போனா ஒரு நம்ம வந்து அந்தரியோகம் முடிஞ்சு வருவது ஒரு பத்து பாட்டு தெரிஞ்சுட்டோம்ப்பா, நல்ல பத்து பாட்டு நல்லா தெரிஞ்சுட்டோம், அர்த்தத்தோடு தெரிஞ்சோம்னா ஒரு சந்தோஷம். இது கோடி ரூபா கொடுத்தோம் கிடைச்ச மாதிரி, கோடி ரூபாயெல்லாம் அல்பம் இதுக்கு முன்னாடி, கோடி எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி அதெல்லாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப தூசு. அதனால் இதுதான் உயர்ந்த செல்வம், என்னது கேடில் விழிச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடல்ல மற்றவை, இதுதான் உண்மையான செல்வம். மற்ற செல்வமெல்லாம் செல்லும் செல்வம், இது செல்லாத செல்வம். இந்த செல்வத்தோடு இருந்த செல்வர்களாக விளங்குவீர்களாக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம்.